வணக்கம் குழந்தைகளா, சைவம் டாட் ஆர்கில் கதை கேட்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன்.
உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மலிவெணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான்.
22 திருவிழாடல்ல திருவிழாடல என்ன செஞ்சாரண்டி கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு.
ஆமாங்க ஆண்டி, அடுத்த திருவிழாடல புராணத்தை சொல்றீங்களா?
உங்க ஆர்வம் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருது. அடுத்த திருவிளையாடல் புராணத்தை சொல்றேன். 22 திருவிளையாடலிலும் வர்றது ஒரு யானைதான். சிவபெருமான் சர்வ வல்லமை பொருந்தியவர் இல்லையா? அவரால வெறும் கற்சிலையா இருக்கும் யானையை உரு கொடுத்து உயிர் கொடுத்து கொண்டு வர முடிஞ்சது. இந்த 22 திருவிளையாடல்ல அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? பல உக்கிரமான ஹோமங்கள் செய்து உயிர் கொடுக்கப்பட்ட ஒரு யானைய அனாயாசமா வதம் செய்தார்.
உக்கிரமான ஹோமம் செய்து ஒரு யானையை உருவாக்குனாங்கல்ல, யார் அப்படி செஞ்சது, எதுக்கு செஞ்சாங்க?
பல் யானையை கரும்பு தின்ன வைத்த படலத்தில் இருந்த அரசன் யாரு?
எனக்கு தெரியும், அபிஷேக பாண்டியன்.
கரெக்ட். அந்த அபிஷேக பாண்டியனுக்கு விக்ர பாண்டியன் ஒரு புதல்வன் பிறந்தான்னு பார்த்தோம் இல்லையா?
ஆமா வண்டி, அவர் வளர்ந்து பெரியவன் ஆனதும் அவருக்கு அரசாலும் பொறுப்பை கொடுத்து விட்டு அபிஷேக பாண்டியன் இறைவனடி சேர்ந்தார்னும் பார்த்தோம்.
ஆமா, அந்த விக்ர பாண்டியன் அரசாண்டுட்டு வந்த காலத்தில் தான் இந்த படலம் நடந்தது. சத்புத்திரன் பிறப்பான்னு சித்தர் வரமளித்து பிறந்த குழந்தை அல்லவா அவரு. அதனால மிக நேர்மையாகவும் நியாயமாகவும் செஞ்சோல் வழுவாமல் சமய நெறியை பின்பற்றி அருமையா அற்புதமா ஆட்சி செய்து வந்தாராம் விக்ரம பாண்டியன். ஒரு நல்ல அரசன் இருந்தா அவனுக்கு இயல்பாகவே எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? அதுபோல விக்ரபாண்டியனுக்கும் எதிரிகள் இருந்தாங்க. அவரோட நேருக்கு நேரா போரிட்டு வெல்ல முடியாத ஆத்திரத்தில் ஒரு சோழ மன்னன் இருந்தான். காஞ்சி மாநகரத்தில் இருந்த அம்மன்னன் சமண சமயத்தை பின்பற்றி இருந்தான். அவனுக்கு பாண்டிய மன்னனோட பேரும் புகழும் ஒரு எரிச்சல்னா எதிர்த்து போராட முடியாத அளவுக்கு வல்லமை பொருந்தியதா விக்ரபாண்டியன் இருந்தது, அதை விட பெரிய எரிச்சல். இதில் விக்ரபாண்டிய மன்னன் சைவத்தை பின்பற்றி மதுரை முழுவதிலும் சைவத்தை நன்கு வளர செய்து சமண மதத்தை ஒடுக்கி வச்சிருந்தது இன்னும் பெரிய எரிச்சலா இருந்தது. அதனால அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அஞ்சனம், கிரௌஞ்சம், கோவர்தனம், திரிகூடம், அத்திவெற்பு, சையம், ஏமகூடம், வித்தம் அப்படிங்கிற 8 மலைகளிலும் இருந்த சமணர்களுக்கு உடனே ஓலை அனுப்பினான்.
அஞ்சனம், கிரௌஞ்சம், அத்திவெறு பேரே வித்தியாசமா இருக்கேன். இந்த மலையெல்லாம் இன்னும் இருக்கா?
மதுரையை சுற்றி உள்ள யானை மலை, பன்றி மலை, நாகமலை, பசுமலை, இடபமலை, இலத்திமலை, பிரான்மலை தான் அஞ்சனம் கிரௌஞ்சம்னு புராண காலத்தில் சொல்லப்பட்டு இருக்குன்னு ஒரு குறிப்பு இருக்கு. இதில் யானை மலையில சமணர்கள் வெட்டிய கல் படுக்கைகளை இன்னமும் கூட பார்க்கலாம்.
சோழ மன்னன் என்ன ஓலை அனுப்பினான்?
சமணர்கள் சைவ சமயத்தை கடைபிடிக்கும் அரசர்களை கொஞ்சம் கொஞ்சமா சமணத்துக்கு மாத்திடுவாங்க. அப்படி மாறாம தங்களோட அரசாட்சியில் சமண மதத்தை பரவவும் விடாம வச்சிருந்த அரசர்களை ஜென்ம விரோதிகளாகவே பார்த்தாங்க இந்த சமணர்கள். அவங்களுக்கு ஏற்கனவே விக்ரபாண்டியன் மேல அதனால ஒரு வெறுப்பு. விக்ரபாண்டியனை வெல்ல உங்க உதவி தேவை, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சோழ மன்னன் ஓலை எழுதியிருந்தான். நேருக்கு நேர் போராட முடியாம கோழையான சோழ மன்னன் குறுக்கு வழியில பாண்டியனை வெல்ல சமணர்களுடைய உதவியை தேடவும் அவங்களுக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து விக்ரபாண்டியனை அழிக்க ஒரு திட்டம் தீட்டினாங்க. விக்ரபாண்டியனை அழிச்சிட்டா தன்னோட ராஜ்யத்தில் பாதிய சமணர்களுக்கு தர்றதா சோழ மன்னன் வாக்கு கொடுத்திருந்தான். அதனால சமணர்கள் தங்களுக்கு தெரிந்த வித்தைகள் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு படு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியில பவர்ஃபுல்லான ஒரு யானையை உருவாக்கி அதை பாண்டிய மன்னன் மீது ஏவி விடணும்னு திட்டம் தீட்டினாங்க.
ஒரு யானையை வச்சு ராஜாங்கத்தையே காலி பண்ண முடியுமா? என்ன லாஜிக் இது?
அப்படியாகப்பட்ட யானையை எந்த காட்டுல பிடிச்சாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணாங்க?
சமணர்கள் காட்டுல எந்த யானைய பிடிக்கவும் இல்ல, எந்த யானைக்கு ட்ரெய்னிங்கும் கொடுக்கல. ஒரு பெரிய அபிசார வேள்விய உண்டு பண்ணினாங்க. அதுல இருந்து வந்ததுதான் இந்த பொல்லாத யானை. பாலியாற்றங்கரையில ரொம்ப பெரிய வேள்வி சாலைய கட்டி அதில் பெரிய ஹோமகுண்டத்தில் விஷ மரங்களின் விறகுகள் எல்லாம் போட்டு வேப்ப எண்ணெய், மிருகங்களோட ரத்தம், இன்னும் நிறைய நச்சு பொருட்களை எல்லாம் விட்டு கடுமையா ஒரு வேள்வி செய்தாங்க. அவங்களோட அந்த வேள்வி எவ்வளோ கொடுமையானதுன்னா, பக்கத்துல இருந்த நந்தவனம், சோலை, காடுகள் எல்லாம் கருகி தீஞ்சு போச்சாம். அங்க இருந்த பறவைகள், மிருகங்கள் எல்லாம் கூட தப்பிக்க முடியாம அந்த நெருப்புலயே காஞ்சு போயிடுச்சாம்.
ஆண்டி, சமணர்கள்னா ஜெயின்ஸ் தானே? ஜெயின் துறவைகள் நிறைய பேர் வாயில துணிப்பட்டை கட்டி இருப்பாங்களே, கேட்டா காற்றுல இருக்கும் கண்ணுக்கு தெரியாத லிவிங் ஆர்கானிசம் கூட நாங்க பிரீத் பண்ணி கொல்ல மாட்டோம்னு சொல்லுவாங்களே, அவங்க எப்படி ஒரு ராஜாவை கொல்ல இவ்வளவு கடுமையான ஒரு யாகம் செய்தாங்க? அதை செய்யும் போது இத்தனை பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டும் எப்படி செஞ்சாங்க?
மதத்தை மதம் பிடிச்ச யானையை போல பற்றினா இப்படித்தான் அடிப்படை தத்துவமே மறந்து போயிடும். சமணர்கள் அவ்வளவு பெரிய யாகம் செய்து என்ன பிரயோஜனம்? அவங்க டார்கெட் பண்ணது சைவ சமயத்தை உயிரா நினைக்கும் விக்ரம பாண்டியனை. சிவபெருமானுடைய பக்தனை தீண்டினதுனால பெருமானின் காலால் உதைப்பட்ட காலன் இனிமேல் சிவனடியார்களை தொடவே மாட்டேன்னு ஓடி போனார் இல்லையா? பாவம், இந்த சமணர்கள் அந்த புராணத்தை அறியாதவங்க போல இருக்கு. சிவபக்தனான விக்ரமாண்டியன் கிட்ட விளையாட நினைச்சிட்டாங்க. அவங்க செய்த அந்த உக்கிரமான வேள்வியில இருந்து மிக பயங்கரமான கொடுமையான ஒரு யானை உருவாகி வந்துச்சு. இடி இடிப்பது போல் பிளிரிக்கிட்டு தன் தும்பிக்கையில ஒரு பெரிய உலக்கையோட அது ரொம்ப உயரமாகவும் பருமனாகவும் தோன்றுச்சு. மதுரையையும் அதன் அரசனான விக்ரபாண்டியனையும் அழிப்பாயாகனு சமணர்கள் ஏவி விடவும் அந்த யானை திமுதிமுன்னு மதுரையை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அந்த யானை பின்னாலேயே சோழ மன்னனோட படை வீரர்கள், சமணர்கள் குதிரையின் மேல ஏறி பின்தொடர்ந்து வந்தாங்க. இந்த யானை போய் மதுரை அழிச்சிடும், அந்த காட்சியை நாமளும் கண்ணார பாப்போம் அப்படின்னு ரொம்ப ஆவலா ஓடி வந்தாங்க. மதுரைக்கு சமீபத்துல ஒரு பெரிய ராட்சச யானை வர்றது தெரிஞ்சதும் பாண்டியனுடைய காவலாளிகள் மன்னன் கிட்ட ஓடி போய் விஷயத்த சொல்றாங்க. சமணர்களோட சேர்ந்து சோழன் செய்த சூழ்ச்சி தான் இது, சமணர்களோட சேர்ந்து சோழன் செய்த சூழ்ச்சி தான் இது அப்படின்னு தெரிஞ்சதும் மன்னன் நேராக சிவபெருமான் கிட்ட போய் தஞ்சம் புகுந்தார். அவரை எல்லா விதமாகவும் போற்றி அவருடைய அருளை வேண்டி கேட்டாரு. மகாமேருவை வில்லாகவும், விஷ்ணுவை அம்பாகவும், பூமியை தேராகவும், வாசுகியை நானாகவும், வேதம் நான்கையும் குதிரைகளாக பூட்டி திரிபுரம் எரிக்க புறப்பட்டவரே, ஆனா அது எதையுமே உபயோகிக்காமல் சிரித்தே திரிபுரங்களை எரித்தவரே அப்படின்னு பல வார போற்றி துதித்து அந்த கொடுமையான யானை கிட்ட இருந்து தன் மக்களை காப்பாற்றுமாறு வேண்டினார் பாண்டிய மன்னன். தனது அடியார்களை கலங்க விடுவாரா பெருமான்? உடனே ஒரு அசரீரி கேட்டுச்சான். 16 கால்களை கொண்ட அட்டாள மண்டபம் ஒன்றை கட்டு, அதுல வில் வீரனா நான் வந்து அந்த யானையை கொல்லுவேன் அப்படின்னு இறைவன் சொன்னார்.
அட்டாள மண்டபம்னா என்ன டி?
வாட்ச் டவர் மாதிரி உயரமா இருக்கும், அதுல ஏறி தொலைதூரத்துல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இறைவன் ஆணைப்படி பாண்டிய மன்னன் உடனே ஒரு அற்புதமான அட்டாள மண்டபத்தை கட்டினான். அங்க வரப்போறது இறைவன் இல்லையா, அதனால உயர்ந்த ரத்தினங்கள் இழைத்த ஆசனம் ஒன்றை வைத்து விளக்கேத்தி பூமாலைகளால் அலங்கரித்து தூபதீபம் ஏற்றி தன் பக்திய அதில் தெரியப்படுத்தினான் மன்னன்.
சிவபெருமான் வந்தார் ஆண்டி?
வந்தார். தன் பக்தர்களோட துயர் தீர்க்க ஓடோடி வருவார் இல்லையா? அவர் எப்படி வந்தார் தெரியுமா? 16 வயது வீரனா, சிவப்பு பட்டுடுத்தி, இடுப்பில் கத்தி, இடது கையில நாணேற்றிய வில், வலக்கையில கூரான அம்பு, காதுகளில் சங்கு குண்டலம், கழுத்தில் முத்தாரம்னு சுந்தர ரூபத்தில் இறைவன் தோன்றினார். இந்த மட சமணர்களும் அவர்கள் ஏவி விட்ட யானையும் வேகமா மதுரையை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. சுவாமி வலது காலை பின்னால் வைத்து இடது காலை முன்னால் வைத்து ஹூங்கார சப்தத்தோடு இரு விரல்களால நானை தன் காதுகள் வரைக்கும் இழுத்து இரணியனை வதம் செய்த நரசிங்கத்தை கனையாக பூட்டி நானை இழுத்து அம்பினை யானையை நோக்கி விட்டார். மின்னல் மாதிரி அந்த அம்பு யானையர் மின்னல் மாதிரி போன அந்த அம்பு யானைய ரெண்டு துண்டா கிழிச்சு தூக்கி போட்டுச்சு. அந்த பெரிய யானை விழுந்த வேகம் தாங்காம பூமிய பிளவுபட்டு போச்சாம். பல நாட்கள் திட்டமிட்டு பாடுபட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஒரு கொடிய யானைய இறைவன் கண்ணிமைக்கிற நேரத்துல கொன்னு வீழ்த்திட்டாரு. தீய செயல்களுக்கு உபயோகப்படுத்தப்படும் அறிவு இப்படித்தான் வீணா போகும்.
யானை மதுரையை அழிக்கிறத பார்க்க வந்த சமணர்களுக்கும் சோழ வீரர்களுக்கும் பயங்கர ஷாக் ஆயிருக்கணுமே.
ஆமா, பாண்டிய வீரர்கள் அவங்கள ஓட ஓட விரட்டினாங்க. அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு அங்க நடந்துச்சு. தன்னை காப்பாற்ற வந்த இறைவனோட காலை விக்ரபாண்டியன் சிக்குன்னு பிடிச்சுக்கிட்டாரு. இறைவா, நீங்க இந்த இடத்த விட்டு போகவே கூடாது, இங்கேயே இருந்து மதுரையும் மக்களையும் எல்லா சங்கடங்கள்ல இருந்தும் நீங்க தான் காப்பாத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. இறைவனும் மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்று அங்கேயே இருந்து அருள் பாலித்தாராம். ராஜசேகரன்னு சிறந்த புதல்வன் பாண்டிய மன்னனுக்கு பிறக்கவும் வரமளித்தார். இந்த 22 திருவிளையாடல் புராணத்தை பக்தியோட படிக்கிறவங்களுக்கும் கேட்கிறவங்களுக்கும் தீமைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். பூத பிரேத பிசாசுகளால தொல்லை ஏற்படாது, எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சரியா, நாளைக்கு இன்னொரு திருவிளையாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.